சைவ சித்தாந்தம் அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 39.
இறைவனுடைய திருவருளை என்னுடைய மனமுடைய மூலிமைகளால் போற்றி நமக்கு விஞ்ஞானத்தை அருளிக் கொண்டிருக்கின்ற மிகுந்த தேவர் திருவடிகளுக்கு எங்கள் எல்லோருடைய பணிவார்ந்த வணக்கங்கள். உண்மை விளக்கத்தினூடாக நமக்கு ஞானத்தை உபகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளை உச்சி மேல் சூட்டி உவக்கின்றோம். இந்நூலுக்கு எளிமையான உரை செய்து நமக்கெல்லாம் துணை புரிந்து வழிகாட்டுகின்ற ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் பாதங்களை நாம் எல்லோருமாக சேர்ந்து பணிகின்றோம். அதனோடு இன்றைய வகுப்பை நாம் ஆரம்பிக்கிறோம். அதாவது மாயையிலே இருந்து பிறப்பதாகிய தத்துவ விவரங்களை எல்லாம் சொல்லி, அதற்கு பிறகு ஆணவம் கண்மம் சொல்லி, அதற்கு பிறகு பசு பற்றி சொல்லி, பிறகு பதியை விளக்கம் செய்து, அதற்கு பிறகு இறைவனுடைய நடன விவரங்கள் எல்லாம் சொல்லி, அவனுடைய மந்திர ரூபம் சொல்லி, இப்பொழுது பஞ்சாக்கர மந்திரத்தினுடைய சிறப்புகள் படித்துக் கொண்டிருக்கிறோம். இறைவன் நடனமாடுகிறான். நடனமாடுவதானால் ஆடுவதற்கு ஒருவர் வேண்டும், ஆடுகிற தளம் வேண்டும், அந்த ஆடலை அனுபவிக்க ஆள் வேண்டும். மூன்று விடயங்கள் அவசியம். இறைவனுக்கு அந்த வாய்ப்புகள் குறைவு. அதனாலே அருளே வடிவான அவனே ஆடுகிறான். அருளே அவனுக்கு அம்பலமாக மாறுகிறது. அருளே சக்தியாக நின்று ரசிக்கிறது. அது அவனுக்கு அந்த அமைப்பை போன பாடலிலே படித்தோம். அம்பலம் அருள்தான் அவனுடைய வடிவமும் அம்பலமும் அதுதான். அவனுக்கு சக்தியாக இருக்கிற அன்னையும் அருள் வடிவானவள். அவர்கள் ரசிக்கும்படியாக இந்த நடனம் நடக்கிறது. அன்னை ரசிக்கிறாள் என்றால் அதற்கு அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அந்த நடனத்தை பார்த்து ரசித்து ஆன்மாக்களுக்கு பயன் கூட்டுகிற வேலையை அவள் செய்கிறாள். வெவள நிலையிலே திரோதானமாக நின்றும், அந்த நிலையிலே அருட்சக்தியாக நின்றும் அந்த நடன பயனை இறைவனிடம் சேர்ப்பிக்கிறவளாக அவள் இருக்கிறாள் என்கின்ற செய்தி வழி. இப்பொழுது நமசிவாய மந்திரம் பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய வேறு வேறு வடிவங்களை இப்பொழுது சொல்லப்பார். இந்த வகுப்பிலே நான் இடையிடையே அதிகம் பேச தேவையில்லை. ஓரளவு விளங்குகிற இல்லைக்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள். விளங்க வேண்டிய தேவைகள் வரப்பொழுது மட்டும் நான் பேசுவேன். மற்றும்படி வாசி
பக்கம் 165. பஞ்சாக்கரத்தின் வகைகள். தூல பஞ்சாக்கரம், சூக்கும பஞ்சாக்கரம் என்பவற்றின் பெயர் காரணத்தை பின்வருமாறு சொல்லலாம். திருவைந்தெழுத்தை நகாரம் முதலாக சொல்லுங்கால் அது ஒரு தொடர் மொழியாய் நின்று சிவனுக்கு வணக்கம் என்னும் ஒரு பொது பொருளையே தந்து நிற்றலால் தூல பஞ்சாக்கரம் எனப்படுகிறது. சிகாரம் முதலாக சொல்லும் இடத்து ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு நுண்பொருளை குறித்து உயிர் பாசங்களில் நீங்கி திருவருள் வழியாக சிவத்தை அடைதல் வேண்டும் என்னும் சிறப்பு பொருளை தந்து நிற்றலால் அது சூக்கும பஞ்சாக்கரம் எனப்படுகிறது. தூல பஞ்சாக்கரம்
சிவாயத்திலே பொருள் வெளிப்பட நம சிவாய இறைவனுக்கு வணக்கம் என்ற ஒரு பொது வெளிப்பட்ட அர்த்தம் தோன்றுகிறது. அதை தூலம் என்கிறார்கள். சிவாய நம்மளே நுண்பொருள் இருக்கிறபடியால் அது சூக்மம். இதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும்.
தூல பஞ்சாக்கரம் சமய தீக்கையிலும் சூக்கும பஞ்சாக்கரம் விசேட தீக்கையிலும் உபதேசிக்கப்படும். விசேட தீக்கை பெறுவோர் உலகியல் பற்று ஓரளவேனும் நீங்கியவராய் இருத்தல் வேண்டும். இதனால் சரியில் நிற்போர் திருவைந்தெழுத்தை நகாரம் முதலாக உச்சரித்தல் வேண்டும் என்பதும், கிரியையிலும் யோகத்திலும் நிற்போர் சிகாரம் முதலாக உச்சரித்தல் வேண்டும் என்பதும் விளங்கும்.
இதெல்லாம் ரொம்ப நுட்பமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள். நம சிவாயத்தை யார் சொல்லலாம்? சரியைக்காரர்களுக்கு நம சிவாயதான் மந்திரம். அதற்கு மேலே கிரியை யோகக்காரர்களுக்கு சிவாய நம மந்திரமாகும். ஞானக்காரர்களுக்கு மந்திரமே தேவையில்லை. அவர்களே அறிவுக்கு அறிவாய் இறைவனே நின்று உய்விக்கப் போகிறபடியால் அவர்களுக்கு இந்த மந்திரங்கள் முதலியவை தேவையில்லாமல் இறை ரூபமே அடைவார்கள் என்பதால் அதை சொல்லாமல் விட்டிருக்கிறார்கள். இந்த சிவாய நம மந்திரத்தை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு செய்தியை உரையாசிரியர் குறிப்பிடுகிறார். ஓரளவேனும் உலகப்பற்று விட்டு விடுபட்டவர்களுக்கு தான் அந்த அடுத்தடுத்த தீட்கை. இப்பொழுது தீட்கை திணிக்கப்படுகிறது. பொதுவாக புதிய புதிய சமய அமைப்புகள் உருவாகி உலகியல் வயப்படுத்துவதே நோக்கமாக கொண்டு, அதாவது அத்தனைக்கும் ஆசைப்படு என்கிறார் ஒரு சாமியார். இது அவர் குறிப்பாக விடுபடுறதுக்கு வழி சொன்னாரோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. இது எல்லாருக்கும் பிடிக்கிறது. அதாவது கஷ்டப்படாமல் ஏதாவது அடையலாம் என்றால் நமக்கு அதில் இருக்கிற விருப்பத்துக்கு ஒரு அளவில்லை. இவர்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் பொய் சொல்லி இவர்களுக்கு விருப்பம் இல்லை. கொஞ்சம் கஷ்டப்பட்டுத்தான் சிலவற்றை அடைய வேண்டும். கூட்டத்தை ஈர்க்கிறது என்பது இப்பொழுது பல சமய அமைப்புகளுக்கு நோக்கமாகிவிட்டது. அது அந்த வேற்று சமயங்களினுடைய வருகையினாலே ஏற்பட்ட ஒரு கோளாறு. ஒரு சமயத்திலே எத்தனை பேர் இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அந்த சமயம் பலம் பெறும் என்று நினைக்கிறார்கள். நம்முடைய சமயத்தவர்கள் அப்படி ஒரு காலமும் நினைத்ததில்லை. எத்தனை ஞானிகள் இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அந்த சமயம் பலம் பெறும் என்பதுதான் நம்முடைய முடிவாக இருந்தது. இப்பொழுது நம்முடைய சமயக்காரர்களும் ஞானியர்களுடைய கணக்கை பற்றி கவலையே இல்லாமல் ஆட்கள் தலை என்று தொடங்கிவிட்டார்கள். என்றால் தலை அதிகரித்தால் அதனாலே உலகியல் வெற்றிகள் கிடைக்கும். தலை எண்ணிக்கை அதிகரித்து வைத்திருக்கிற சுவாமிமார்களை இப்ப பிரதமரில் இருந்து ஜனாதிபதி வரையும் சந்திக்கிறார்கள், தெளிப்பை சந்திக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களிடம் ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் சொன்னால் அந்த கூட்டம் வாக்களிக்கும். வாக்கு தேவையானவர்கள் எல்லாம் அவர்களை போய் சந்திப்பார்கள். உலகியல் சலுகைகளை அவர்களுக்கு கொடுப்பார்கள் என்று ஒரு பொய் மாயையை நம்முடைய சமயத்திலும் நாம் வளர்க்க பார்க்கிறோம். அதனாலேதான் இந்த நான் இதை ஏன் சொல்ல தொடங்கினேன் என்றால், அப்படிப்பட்ட சமய அமைப்புகள் சில எல்லாருக்கும் தீர்க்கை கொடுக்கிறார்கள். வரையறை இல்லாமல் தீர்க்கை, அதாவது குண்டலினி சக்தியை எழுப்பி விடலாம், தீர்க்கை தருகிறேன் என்று சொல்லி பெரிய தீர்க்கை எல்லாம் யாருக்கு எதற்கு என்று ஒரு பரிசோதனை இல்லாமல் தீர்க்கை கொடுக்கிற முறையெல்லாம் வந்துவிட்டது. அதை நாங்கள் அது தவறான முறை. அப்படி தீர்க்கை எல்லாருக்கும் எல்லா தீர்க்கையும் கொடுப்பதனாலே கொடுக்கவும் கூடாது, கொடுப்பதனாலே பயனும் இல்லை. ஒரு 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 கை குழந்தைக்கு காதல் வாழ்க்கையை பற்றி சொல்லி பயனில்லை. அது சொல்லவும் கூடாது என்பது முதல், சொல்லி பயனில்லை என்பது இரண்டாவது. அதுபோலத்தான் இந்த உயர்ந்த விஷயங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தான் சொல்லப்பட வேண்டும் என்று நம்முடைய பெரியவர்கள் நினைத்தார்கள். அதனாலே தான் அவர் சொல்லுகிறார், ஓரளவேனும் உலகியல் வாழ்க்கையிலிருந்து விடுபட்டவர்களுக்கு தான் மறுதிச்சை. அது பல பேர் அதை புரிந்து கொள்வதில்லை. தீட்சையினாலே விடுபட மாட்டோம், விடுபட தொடங்குகிற பொழுது தீட்சை உதவி செய்யும். அது பல பேர் செய்வார்கள். அதாவது இந்த பூனை குறுக்கே போனால் அவசவனம் என்பதற்காக பூனையை கட்டி வைப்பார்கள். அவசவனத்துக்காக பூனை போகுமே தவிர பூனை போனதாலே அவசவனம் வராது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். நீ பூனையை கட்டி வந்தால் ஏதோ ஒரு பூனை குறுக்கு அவசவனம் என்றால் புகத்தான் செய்யும். அதுபோல தீர்ச்சை என்பது பக்குவம் பெற வேண்டும். பக்குவம் வந்தவர்களுக்கு தான் தீர்ச்சை. தீர்ச்சை வந்து எடுத்து விட்டால் பக்குவம் வந்துவிடும் என்று நினைப்பது தவறு. தீர்ச்சையை இறைவனே செய்விப்பான். உயர் தீர்ச்சைகளை இறைவனே நிகழ்த்துவான் என்பதுதான் நம்முடைய சமயம் சொல்லுகிற முடிவு. குருவாக வந்து அவனே தீர்ச்சை தருவான். அந்த தீர்ச்சையினுடைய முக்கியத்துவத்தை சொல்லுகிறார். அந்த தீர்ச்சையிலே சாதாரண சமய தீர்ச்சை என்று சொல்லப்படுகிற தீர்ச்சை எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் அது முதலாம் வகுப்பு. முதலாம் வகுப்பு படிப்பதற்கு தகுதிகள் தேவையில்லை. அதற்கு மேல் படிக்கிற வகுப்புகள் படிப்பதற்கு முதல் வகுப்புகள் படித்து முடித்ததான தகுதிகள் இருக்க வேண்டும். முதலாம் வகுப்பிலே எல்லாரையுமே கொண்டு போய் சேர்க்கலாம் என்று அவன் படிக்க தொடங்குகிறான். இப்போ அதுக்கும் நிபந்தனைகள் வந்து விட்டது. முதலாம் வகுப்பு படிப்பதற்கும் இல்லாமல் முதலாம் வகுப்பு எல்லாரும் சேர்ந்து படித்து மேல் மேல் வகுப்புகள் படிக்கிற பொழுது அதற்கு முன் படித்த வகுப்புகளினுடைய சித்தி என்பது அவசியம். அதனால் சரிய வழிபாட்டிலே ஈடுபடுகிறவர்களுக்கான அந்த சமய தீட்சைக்கு நிபந்தனைகள் இல்லை. அதுக்கு மேற்பட்ட தீட்சைகளுக்கு நிபந்தனை உண்டு. அந்த நிபந்தனையிலே ஒன்றாகத்தான் இவர் சொல்லுகிறார், ஓரளவேனும் உலகியல் நிலையை இருந்து விடுபட வேண்டும். அப்படி இல்லாமல் அந்த தீட்சையை பெற்றால் பொய் வந்துவிடும். அந்த மெய்யை தேடுகிற பாதையிலே பொய் வருவது என்பதற்கு ஒரு துளி அளவேனும் அனுமதி கொடுக்க கூடாது. ஒவ்வொரு நிமிடமும் நம்மை நாம் சோதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதுவும் எதிலே சோதிக்கிறோமோ இல்லையோ, சமய வழிபாட்டிலே எனக்குள்ளே பொய் கலக்கிறதா, என்னுடைய வழிபாட்டிலே பொய் கலக்கிறதா, என்னுடைய பிரார்த்தனையிலே பொய் கலக்கிறதா, இன்னொருவரை பார்த்து செய்ய தொடங்கப்பட்டோமானால் பொய் வந்துவிடும். என்னுடைய ஆன்ம ஏக்கத்தை நிறைவேற்றினால் அதிலே பொய் வராது. அதற்காகத்தான் இந்த நிபந்தனையை அவர் சொல்லுகிறார். ஓரளவேனும் உலகியலிருந்து விடுபட்டவர்களுக்கு தான் இந்த திருச்சை என்கிறார்.
இனி உலகப்பற்று அற்று ஞானத்தில் வேட்கை கொண்டு ஞான நெறியில் செல்லும் பக்குவர்க்கு உரியது முத்தி பஞ்சாக்கரம். நகாரம் மகாரம் ஆகிய பாச எழுத்துக்கள் நீங்க நிற்கும் சிவாய என்னும் மூன்றெழுத்தே முத்தி பஞ்சாக்கரம் எனப்படும். அதிசூக்கம பஞ்சாக்கரம் என்றும் கூறப்படும்.
அதாவது நம சிவாய என்று ஒரு மந்திரம் படித்தோம், சிவாய நம என்று ஒரு மந்திரம் படித்தோம். நம சிவாய என்பது தூட பஞ்சாக்கரம், சிவாய நம என்பது சூக்ம பஞ்சாக்கரம். இதை விட இன்னொரு பஞ்சாக்கரம் சொல்கிறார், முக்தி பஞ்சாக்கரம் என்பது அதிலே ந ம என்ற ரெண்டு எழுத்து இருக்காது. உங்களுக்கு தெரியும், ந ம என்ற ரெண்டு எழுத்தும் மலத்தையும் புரோதான சக்தியையும் குறிப்பது. நம்முடைய மந்திர அமைப்பிலே முத்தி நோக்கி நகர்வனுக்கு அது ரெண்டும் இல்லாமல் போனால்தான் ஆகலாம் என்றபடியால் அந்த ரெண்டையும் எடுத்துவிட்டு சிவாய என்கின்ற மந்திரத்தையே மந்திரமாக உச்சரிக்கலாம் என்றார்கள். உச்சரிக்கலாம் என்றால் இது ஒரு, அதாவது அப்படித்தான் தானாக ஆன்மா உச்சரிக்க தொடங்கும். போக போக மந்திரங்கள் கூட சுருங்கி கொண்டே போகும். ஏனென்றால் வார்த்தை சுருக்கம்தான் ஞானம் என்றால் மந்திரங்களுமே சுருங்குகிறது, பயன் தருகிற நோக்கத்தோடு சுருங்குகிறது. நம சிவாய சிவாய நமவாகி சிவாய என்று மாறுகிறது. இதற்கு முத்தி பஞ்சாக்கரம் என்று பெயர். அதிசூக்கும பஞ்சாக்கரம் என்றும் இதற்கு பெயர் வைக்கிறார்.
இனி உலகப்பற்று அற்று ஞானத்தில் வேட்கை கொண்டு ஞான நெறியில் செல்லும் பக்குவர்க்கு உரியது முத்தி பஞ்சாக்கரம். நகாரம் மகாரம் ஆகிய பாச எழுத்துக்கள் நீங்க நிற்கும் சிவாய என்னும் மூன்றெழுத்தே முத்தி பஞ்சாக்கரம் எனப்படும். அதிசூக்கம பஞ்சாக்கரம் என்றும் கூறப்படும்.
இதுல நீங்கள் கவனிக்க வேண்டியது, ஞானம் நோக்கி நகர்கிறவர்களுக்கு தான் இந்த பஞ்சாக்கரம். ஞானத்தை அடைந்தவர்களுக்கு அல்ல, ஞானம் அடைந்தவர்களுக்கு பஞ்சாக்கரம் தேவையில்லை. கிரியையிலே நிற்கிறவர்களுக்கு, கிரியை யோகத்திலே நிற்கிறவர்களுக்கு, ஞானம் நோக்கி நகர்கிறவர்களுக்கு என்று மந்திரத்தை ஒன்றாக பிரிக்கிறார்கள்.
ஞானாசிரியர் நிர்வாண தீக்கை செய்து ஐந்தெழுத்தை இங்கு கூறியவாறு மூன்றெழுத்தாக வைத்து உபதேசிப்பார்.
இதுதான் அந்த திருச்சையிலே நடக்கிறது. இந்த திருச்சை நிர்வாண திருச்சை என்று இந்த திருச்சைக்கு பெயர். நிர்வாணம் என்றால் பொய்களை விடுவது என்று அர்த்தம். உலகிலும் அதுதான், நம்முடைய உடம்பு மெய், அதை சுற்றி இருக்கிற சட்டைகள், அதற்கு போட்டிருக்கிற நகைகள் எல்லாம் செயற்கையாக வந்து சேர்ந்த பொய்கள். அந்த பொய்களை நீக்குவதுதான் உலகியல் நிர்வாணம். நம்மை பற்றி ஆன்மாவை பற்றி இருக்கிற பொய்களை நீக்குவதுதான் அருளியல் நிர்வாணம். அந்த திக்கையை நிர்வாண திக்கை என்று சொல்கிறார்.
ஞானாசிரியர் நிர்வாண தீக்கை செய்து ஐந்தெழுத்தை இங்கு கூறியவாறு மூன்றெழுத்தாக வைத்து உபதேசிப்பார். அவ் உபதேசத்தை பெற்ற பக்குவ ஆன்மா அம்மூன்றெழுத்தை மட்டுமே மந்திரமாக கொண்டு அதன் பொருளில் தன் அறிவை இடைவிடாது நிறுத்தி அப்பொருளை உணர்ந்து நிற்கும். அதனால் வினை நீங்கும். வினை
நீங்க எவ்வளவு கவனமா எழுதுறாங்க. உணர்ந்து நிற்கும், அறிந்து அறிந்து நிற்கும் அல்ல, அதெல்லாம் கவனிக்கணும். நாம எழுதுறா இருந்தா அறிந்தறிந்து நிற்கும் எழுதி விடுவோம். அது அந்த எல்லையிலே உணர்வதே தவிர அறிவதல்ல. இந்த மூன்றெழுத்து மந்திரத்தையும் உணர்வது என்பது அது அறிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் என்பதை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும்.
அவ் உபதேசத்தை பெற்ற பக்குவ ஆன்மா அம்மூன்றெழுத்தை மட்டுமே மந்திரமாக கொண்டு அதன் பொருளில் தன் அறிவை இடைவிடாது நிறுத்தி அப்பொருளை உணர்ந்து நிற்கும். அதனால் வினை நீங்கும். வினை நீங்கவே திருவருள் இனிது விளங்கும். திருவைந்தெழுத்தை பற்றி இதுகாரும் கூறிய விளக்கத்தை கருத்தில் கொண்டு இனி செய்யுட்களை நோக்குவோம். அடுத்த செய்யுட்க்கு போறாங்க. பாடல் 39. அஞ்செழுத்தை பற்றிய ஐயம். நாதாந்த நாடகத்தை நன்றா அருள் செய்தீர் ஓதீர் எழுத்து அஞ்சும் உள்ளபடி. தீது அறவே அஞ்சு எழுத்து ஈது ஆகில் அழியும் எழுத்து ஆய்விடுமோ? தஞ்ச அருள் குருவே சாற்று. பதவுரை. தஞ்ச அடியேனுக்கு புகலிடமாக உள்ள அருட்குருவே, அருள் உருவாகிய குரு முதல்வரே, நாத அந்த நாதம் முடிவாக உள்ள 36 தத்துவங்களையும் கடந்த நாடகத்தை, திருக்கூத்தின் இயல்பை நன்றா யான் தெளியும்படி அருள் செய்தீர், உணர்த்தினீர். தீது அறவே இனி மலவாதனை கெடும்படி எழுத்து அஞ்சும் திருவைந்தெழுத்தின் பொருள் நிலையை உள்ளபடி உள்ளவாறு ஓதீர், உணர்த்தி அருள வேண்டும். ஈது அஞ்செழுத்து ஆகில் இறைவனது திருப்பெயராகிய இஃது 5 எழுத்து எனப்படுமாயின் அழியும் எழுத்தாய் விடுமோ? மற்ற எழுத்துக்கள் போல இவையும் அழியும் தன்மை உடையன ஆகுமோ? சாற்று. கூறி அருள்வீராக.
அது தூள நடனமாக இருக்க, தூள மந்திரமாக இருக்கக்கூடிய நமசிவாயத்தை சொல்லி அதை சொன்னவுடனே சீடன் கேட்கிறான், மற்ற அச்சரங்கள் எல்லாம் தோன்றி அழிந்து விடுகின்றன, அதுபோல இந்த எழுத்துக்களும் மறைந்து போகிற எழுத்துக்கள் தானா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். அதற்கு பதில் சொல்ல போகிறார். முதல் நாங்கள் இதற்கான விளக்கங்களை படிப்போம்.
இந்த பதவுரை வலது பக்கம் ஒன்றி படிச்சிருங்க ஐயா.
படிங்க.
அடியேனுக்கு புகலிடமாக உள்ள அருள் உருவாகிய குரு முதல்வரே, நாதம் முடிவாக உள்ள 36 தத்துவங்களையும் கடந்த திருக்கூத்தின் இயல்பை யான் தெளியும்படி உணர்த்தினீர். இனி மலவாதனை கெடும்படி திருவைந்தெழுத்தின் பொருள் நிலையை உள்ளவாறு உணர்த்தியருள வேண்டும். இறைவனது திருப்பெயராகிய எஃது 5 எழுத்து எனப்படுமாயின் மற்ற எழுத்துக்கள் போல இவையும் அழியும் தன்மை உடையன ஆகுமோ? கூறி அருள்வீராக. பொழிப்புரை. அடியேனுக்கு புகலிடமாக உள்ள அருட்குருவே, அம்பலவாணர் ஆடும் திருக்கூத்தின் இயல்பை யான் தெளியும்படி உணர்த்தி அருளினீர். இனி திருவைந்தெழுத்தின் பொருள் நிலையை உள்ளவாறு உணர்த்தி அருள வேண்டும். இறைவனது திருப்பெயர் எனப்படும் 5 எழுத்து ஏனைய எழுத்துக்கள் போல அழியும் தன்மை உடையன ஆகுமோ? இவ்வையத்தை நீக்கி அருள வேண்டும் என்று மாணவர் வேண்டுகிறார். அதோட இந்த பாட்டு முடியுது இல்லையா?
விளக்கம் அடுத்த பாட்டுல சொல்ல போறார்.
பாடல் 40. அழியா எழுத்து. உற்ற குறி அழியும் ஓதுங்கால் வாடைகளில் சற்றும் பொருள்தான் சலியாது, மற்றது கேள் ஈசன் அருள் ஆவி எழிலா திரோதம் மலம் ஆசியில் எழுத்து அஞ்சின் அடைவு ஆம். பதவுரை. ஓதும் கால் ஆராய்ந்து சொல்லுமிடத்து, பாடைகளில் மொழிகளில், உற்ற பொருளுக்கு அமைந்த, குறி பெயராகிய குறி, அழியும் அழிந்து போகும் பொருள்களும் அங்கனுமே. ஆனால் சிவனது பெயராகிய 5 எழுத்து அழியாய் இயல்பினது. அவ்வாறே பொருள்தான், 5 எழுத்தால் உணர்த்தப்படும் பொருளும் சற்றும் சிறிதும் சலியாது அழிவதில்லை, மற்ற அது கேள் அவ்வஞ்செழுத்தின் பொருள் நிலையை கேட்பாயாக. ஈசன் சிவனும், அருள் திருவருளும், ஆவி உயிரும், எழிலார் திரோதம் எழுச்சியுள்ள மறைத்த சக்தியும், மலம் மூலமலமும், ஆசுயில் குற்றமில்லாத எழுத்து அஞ்சின் திருவைந்தெழுத்தின் அடைவு ஆம் பொருள்களாம். பொழிப்புரை
படிச்சிட்டீங்களா?
பொழிப்புரை. பெயர்கள் யாவும் எழுத்துக்களால் ஆனவை, எழுத்துக்கள் தோற்றமும் இறுதியும் உடையன, ஆகவே அனைத்து பெயர்களும் தோன்றி அழிவன ஆகின்றன. ஆனால் சிவநாமமாகிய 5 எழுத்துக்கள் ஏனைய எழுத்துக்கள் போல் ஆவன அல்ல, அவை அழியா இயல்பின. அவற்றால் குறிக்கப்படும் பொருள்களும் சிவனும் திருவருளும் உயிரும் திரோதான சக்தியும் மலமும் ஆகும். விளக்கம். திருவைந்தெழுத்தை
கொஞ்சம் அதாவது இனி நீங்கள் படிக்கிற பொழுது பாடல் சொல்லுகிற ஒவ்வொரு சொல்லும் புத்தி கூடாக பயணிக்க வேண்டும். ரொம்ப அவசியம். ஏதோ காதிலே விழுத்தினோம் என்கிற அளவிலே உட்கார்ந்து இருக்க கூடாது. அதுக்குள்ளே போற சொல் புத்திக்குள்ளே போய் தெளிந்து அடுத்த பக்கம் போனால்தான் நாங்கள் அதுக்குரிய தகுதி உங்கள் எல்லாருக்கும் வந்துவிட்டபடியால் சொல்லுகிறேன். உங்களுடைய தொகுப்புறைகளை வைத்து சொல்லுகிறேன். அதுக்கு இனிமேல் அந்த சொற்கள் ஒருவர் வாசிக்கிற பொழுது பொருள் இதுல ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் சொல்லுகிறார். ஐந்தெழுத்து மந்திரத்தை சொன்னாயே இறைவா, இதுவும் மற்ற அச்சரங்கள் போல் அழிகிற அச்சரங்கள் தானா என்பது முதல் பாட்டிலே வந்த கேள்வி, நியாயபூர்வமான கேள்வி. அது ஒரு நல்ல ஆழமான மாணவனுக்கு மட்டுமே வரக்கூடிய கேள்வி. இது ஐந்து எழுத்துக்களும் மற்ற எழுத்துக்களை போல நின்று அழிந்து விடுமா என்பதற்கு பதில் சொல்லுகிறார் குருநாதர்கள். மொழியிலே ரெண்டு எல்லைகள் உண்டு. ஒன்று சொல், அடுத்தது பொருள். அதுக்கு மேற்பட்ட விடயங்கள் நான் முன்பு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடிப்படையிலே எழுத்து சொல் என்ற ஒரு ஒரு பகுதி அச்சரங்கள் சொல்லாக மாறும், சொல் பொருளாக மாறும். இது மிக முக்கியமான விஷயம், சொல்லும் பொருளும். அப்போ சொல்தான் பொருளாகிறது. சொல்லுக்காகவே அதுல இருந்து என்ன நமக்கு தெரிகிறது, சொல்லுக்கும் பொருளுக்குமான தொடர்பு தெரிகிறது. சொல் பொருளாகிறது. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பொருளும் சொல்ல விட்டுருங்க, பொருளுக்கு வர, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பொருளும் தோன்றி நின்று அழிகிற பொருட்கள் தான். அதுல நமக்கு திட்ட தெளிவான விளக்கம் வந்துவிட்டது. ஆகவே நின்று அழியக்கூடிய அந்த பொருள்களை சொல்வதாகிய சொற்கள், நான் சொல்லுகிறேன், பொருள் அழிந்து விட்டால் சொல் அழிந்து போகும் என்றால் சொல்லும் பொருளும் தொடர்பு பட்டு நிற்கின்றன. இந்த இந்த விஷயம் ஒரு நுட்பமான விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு 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 பொருளை ஒரு சொல்லாலே குறிக்கிறேன், அந்த பொருளே இல்லை என்றால் பிறகு சொல்லே இல்லை, அவ்வளவுதான். இங்கே நாங்கள் உலகிலே பயிலுகிற அத்தனை சொற்களும் ஒரு பொருளை குறிக்கும். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது இலக்கண சூத்திரம். எல்லா சொல்லுக்கும் ஒரு பொருள் உண்டு. ஆனால் அந்த பொருள் அழிகிற பொருள் என்றபடியால் பொருள் அழிகிற பொழுது சொல்லும் அழிந்து போய்விடும். அது நமக்கு தெரிகிறது. பஞ்சாக்கிரத்துக்கு என்ன வித்தியாசம் என்றால், பஞ்சாக்கிரம் சொல்வதாகிய பொருள் முதல் நிலையிலே அது இறையை குறிக்கிறது. இறை அழியா பொருள், ஆகவே அந்த எழுத்தும் அழியாது, அச்சரங்களும் அழியாது. இது நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? பொருள் அழிந்தால் சொல் அழிந்து போய்விடும். இங்கே பொருள் அழியா பொருளை குறிக்கிற சொல் தான் இந்த பஞ்சாக்கிரம், ஆகவே அது அழியாது. பிறகு அதை என்னும் விளக்கமாக சொல்கிறார் இறைவன் அவனுடைய திருவருள். அதற்கு பிறகு வரக்கூடிய பசு, அவற்றினாலே வரக்கூடிய ஐந்து பொருள்களை சுட்டுகிறார் என்று பொருள் சொல்லுகிற பொழுது இந்த ஐந்துமே அழியா பொருட்கள். நீங்கள் அந்த கடைசியா அந்த ஐந்தையும் வாசிங்க. அவர் சொல்லுகிற
ஈசன் அருள், ஆவி,
சொல்லுங்க.
ஈசன் அருள், ஆவி, எழிலார் திருவோதம், மலம், ஆசியில் எழுத்து அஞ்சின் அடைவாம்.
இந்த ஐந்து எழுத்தும் குறிக்கிறது இந்த அஞ்சு விஷயத்தே என்ற. அவை இந்த ஐந்து பொருளும் அழியா பொருள்கள், உள்பொருள்கள். ஆகவே அந்த உள்பொருளை குறிக்கிற அச்சரங்களும் அழியப் போவதில்லை என்கிறார். அது இப்ப பஞ்சாக்கிரம் அழியுமா என்ற கேள்விக்கு இந்த பதில் எனக்கு ரொம்ப ஓப்பு தருகிற பதிலாக இருக்கிறது. நான் உங்களோட சேர்ந்துதான் படிக்கிறேன். பொருள் அழிந்தால் சொல் அழிந்து போய்விடும். அழியா பொருளை குறிக்கிற சொல் அழியா பொருளாகவே, அழியா அச்சரங்களாகவே நிற்கும் என்கிறார்.
உற்ற குறி அழியும் ஓதுங்கால் வாடைகளில் தற்றும் பொருள்தான் சலியாது மற்ற அது கேள் ஈசன் அருள், ஆவி, எழிலார் திரோதம், மலம், ஆசியில் எழுத்து அஞ்சின் அடைவு ஆம். பதவுரை: ஆராய்ந்து சொல்லுமிடத்து மொழிகளில் பொருளுக்கு அமைந்த பெயராகிய குறி அழிந்து போகும். பொருள்களும் அங்கனமே. அஞ்செழுத்தால் உணர்த்தப்படும் பொருளும் சிறிதும் அழிவதில்லை. அவ்வஞ்செழுத்தின் பொருள் நிலையை கேட்பாயாக. சிவனும் திருவருளும் உயிரும் எழுச்சியுள்ள மறைத்தர் சக்தியும் மூலமலமும் குற்றமில்லாத திருவைந்தெழுத்தின் பொருள்களாம். பொழிப்புரை: பெயர்கள் யாவும் எழுத்துக்களால் ஆனவை. எழுத்துக்கள் தோற்றமும் இறுதியும் உடையன. ஆகவே அனைத்து பெயர்களும் தோன்றி அழிவன ஆகின்றன. ஆனால் சிவநாமமாகிய ஐந்தெழுத்துக்கள் ஏனைய எழுத்துக்கள் போல ஆவன அல்ல. அவை அழியா இயல்பின. அவற்றால் குறிக்கப்படும் பொருள்கள் சிவனும் திருவருளும் உயிரும் திரோதான சக்தியும் மலமும் ஆகும்.
உங்களுக்கு புரிந்திருக்கும். அதாவது அழிகிற பொருளை சுட்டுகிற குறியீடுகளாக இருக்கக்கூடிய அச்சரங்கள் அழிந்து போய்விடும். அழியா பொருளை சுட்டுகிறபடியால் இவை என்றைக்கும் அழியாது என்ற
விளக்கம். திருவைந்தெழுத்தை சிகாரம் முதலாக வைத்து இப்பொருள்களை கண்டுகொள்க. அதோட இந்த பாட்டு முடியுதுங்கய்யா.
திருவைந்தெழுத்தை சிகாரம் முதலாக வைத்து
இப்பொருள்களை கண்டுகொள்க.
இந்த ஐந்து பொருளை சிவனிலே தொடங்கி அது அந்த ஐந்து எழுத்துக்குமாக பொருள் பொறித்து பொருள் பொருத்தி பார்த்துக் கொள்ளும்படியாக சொல்லுகிறார்.
அதாவது அவற்றால் பொறிக்கப்படும் பொருள்கள் சிவனும் திருவருளும் உயிரும் திருவோதான சக்தியும் மலமும் ஆகும்.
சி வா திருவருள். அடுத்து அந்த அந்த அச்சரங்களின்படி சொல்லி பாருங்கள். அது போதும்.
யா உயிர், திருவோதான சக்தி, மலம்.
இதுல ஒன்றும் அழிபொருள் இல்லை, அதனாலே இந்த மந்திரம் அச்சரங்களும் அழியா அச்சரங்கள் ஆகின்றன என்கிறார்.
பாடல் 41. நிற்கும் முறை ஓதும் முறை சிவனருள் ஆவி திரோதம் மலம் ஐந்தும் அவன் எழுத்து அஞ்சின் அடைவாம். இவன் இவன் நின்று நம் முதலா ஓதில் அருள் நாடாது நாடும் அருள் சிம்முதலா ஓது நீ சென்று. பதவுரை. சிவன் அருள் ஆவி மேற்கூறியபடி சிவன் திருவருள் திரோதம் மலம் ஐந்தும் உயிர் மறைத்தர் சக்தி மூலமலம் ஆகி ஐந்தும் அவன் எழுத்து அஞ்சின் அச்சிவனது பெருநிலையை நினைப்பிக்கும் ஐந்தெழுத்தின் அடைவு ஆம் பொருள் ஆகும். இவன் சாதகன் நின்று உலகியலில் நின்று ந முதலா ஓதில் நகாரத்தை முதலாக வைத்து ஓதும் முறையை மேற்கொண்டால் அருள் நாடாது அவனது உணர்வில் திருவருள் வெளிப்படாது. ஆதலால் நீ திருவருளை தலைப்பட விரும்புகின்ற நீ சென்று உலகியலின் நீங்கி சென்று வீட்டு நெறியில் உன் உணர்வை முழுதும் ஈடுபடுத்தி நின்று சி முதலா ஓது சிகாரத்தை முதலாக வைத்து ஓதுவாயாக அருள் நாடும். அப்பொழுது திருவருள் பாசமாம் பற்றை அறுத்து உன் உணர்வில் வெளிப்பட்டு தோன்றும்.
என்ன தலைப்பிட்டார்கள் இந்த பாட்டுக்கு? நிற்கும் முறையும்
ஓதும் முறை.
நிற்கிறது என்றால் எப்படி நிற்பது என்று, இந்த நேராக நிற்பதா வளைந்து நிற்பதா அல்ல. அதாவது கே அவர்கள் சொல்லுகிற முறை என்பது இந்த மந்திரத்தை எந்த நிலையில் நின்று ஓத வேண்டும் என்பதுதான். நிற்கும் நிலை என்பது உடல் நிற்கும் நிலை அல்ல, உயிர் நிற்கும் நிலை என்று நாம் அதை பொறுத்துக் கொள்ள வேண்டும். திருப்பி நீங்கள் பதவுரையை பகுதி பகுதியாக வாசியுங்கள், விளங்குவோம்.
சிவன் அருள் ஆவி திரோதம் மலம் ஐந்தும் மேற்கூறியபடி
சிவன் இல்லை, அதை பிரித்து படிக்க வேண்டும்.
சிவன்
அருள். அருள் என்பது அருள் சக்தி, ஆவி என்பது உயிர். அப்படி சிவன் அருள் ஆவி.
சிவன் அருள் ஆவி திரோதம் மலம் ஐந்தும் மேற்கூறியபடி சிவன் திருவருள் உயிர் மறைத்த சக்தி மூலமலம் ஆகி ஐந்தும் அவன் எழுத்து அஞ்சின் அச்சிவனது பெருநிலையை நினைப்பிக்கும் ஐந்தெழுத்தின் அடைவு.
எந்த மந்திரத்தை சொல்லுகிறார்? சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்லுகிறார். சீலே தொடங்கி மாவிலே முடிகிறது. இந்த ஐந்தெழுத்தும் அவன் நிலையை உணர்த்தும் எழுத்துக்கள்.
அடைவு ஆம் பொருள் ஆகும். இவன் சாதகன் நின்று உலகியலில் நின்று ந முதலா ஓதில் நகாரத்தை முதலாக வைத்து ஓதும் முறையை மேற்கொண்டால் அருள் நாடாது அவனது உணர்வில் திருவருள் வெளிப்படாது.
ஒரு பிரச்சனை கிளம்ப போகிறது. பிரச்சனை என்னவென்று கேட்டால், நமசிவாயத்தை சொன்னால் சிவன் நம்மை நாடான் என்று அவர் சொல்லுகிறார். இப்போ உடனே நம்மை போன்றவர்கள் சமயத்துக்குள் வேகமாக பயணிக்க அன்றைக்கு ஒருத்தர் கேட்டவர், பிறவியிலேயே முத்தியடைய விரும்புகிறேன் என்று சொல்கிறவர்கள் உடனே சிவாய நமவை சொல்லுவோம், நமசிவாயம் பிரயோசனம் இல்லை என்று நினைத்து சொல்ல தலைப்பட்டால் அதிலே பயன் விளையாது. பக்குவம் கூட கூடத்தான் மந்திரத்தினுடைய தகுதி கூட வேண்டும். வகுப்பேற்றம் என்பது பக்குவத்தின்படி ஏற வேண்டிய ஒன்றே தவிர திடீரென்று முதலாம் வகுப்பு பிள்ளையை பத்தாம் வகுப்பிலே கொண்டு வந்து இருத்தி விட்டு மகிழ்ச்சி கொண்டாடுவதே ஒன்றுமில்லை. பழைய காலத்திலே எங்க நாங்கள் படிக்கிற காலத்திலே என்ன டபுள் ப்ரமோஷன் என்று ஒன்று இருந்தது. முதலாம் படிக்கிறவனை மூன்றாம் வகுப்பிலேயே விட்டுவிடுவார்கள். அது பக்குவம் கருதி விடப்படுவதே தவிர ஒரு சும்மா ஒரு ஆசைக்காக ஒரு பிள்ளையை கொண்டு போய் ஒன்பதாம் வகுப்பு முதலாம் வகுப்பு பிள்ளை ஒன்பதாம் பிள்ளை இருந்தால் அந்த பிள்ளை வீணாகிற பிள்ளையாகத்தான் இருக்கும். இங்கே நமசிவாய மந்திர இங்கே யாருக்கு இந்த செய்தி சொல்லப்படுகிறது என்றால் பக்குவப்பட்ட ஆன்மாவாகிய மாணவன் கேட்கிறான், எனக்கு எப்படி இதை செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற உடனே அவர் சொல்லுகிறார், இந்த நமசிவாய என்ற மந்திரம் சிவனோடு சேர்ப்பிக்கிற மந்திரம் அல்ல, மலத்திலிருந்து விடுவிக்கிற மந்திரம். அதை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நமசிவாய என்ற மந்திரம் மீண்டும் சொல்கிறேன், நமசிவாய என்ற மந்திரம் மலத்திலிருந்து விடுவிக்கிற மந்திரம், சிவாய நம என்கின்ற மந்திரம் சிவத்தோடு சேர்க்கிற மந்திரம். இங்கே கேட்கிற மாணவன், கேள்வி கேட்ட மாணவன் சிவத்தோடு சேர்தலுக்கான மந்திரம் பற்றி கேட்கிறான். அதனாலேதான் அவருக்கு பதில் சொல்லுகிறார், நீ நமசிவாயம் சொல்லி பிரயோசனம் இல்லை, சிவாய நமம் சொன்னால்தான் உனக்கு பிரயோசனம் என்கிறார். ஏனென்றால் இவன் ஏற்கனவே உலகியலிலே இருந்து ஆன்மாவளவிலே அறிவளவிலே கலந்து விட்டான். இந்த கேள்வி கேட்கிற மாணவன் ஏற்கனவே உலகியல்ல இருந்தும் ஆன்மா நிலையில இருந்தும் கலந்து விட்டபடியால் அவனுக்கு சொல்லுகிறார், இனி உனக்கு நமசிவாயம் பயன் செய்யாது. அப்படியானால் உண்மை விளக்கத்திலே இருக்கிறது நமசிவாயம் பயன் செய்யாது என்று யாராவது ஒருவர் மேடையில கூட பேசக்கூடும். ஏனென்றால் நமசிவாயத்திலே ஏன்னா இப்ப அப்படித்தானே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நமசிவாயம் பயன் செய்யாதுன்னு இந்த பாடலையே எடுத்து காட்டியே சொல்லலாம். நமசிவாயம் யாருக்கு பயன் செய்யாது என்றால் உலகியலிலே விடுபட்டு விட்டு இறைவனிடம் சேர்வதற்கு தயாராக இருக்கிறவனுக்கு நமசிவாயம் பயன் செய்யாது. முதலாம் வகுப்பிலேயே வாய்ப்பாடில இருந்து பன்னெண்டாம் வாய்ப்பாடு வரையும் பாடமாக்க வேண்டும் என்பது ஒரு மூன்றாம் வகுப்பு வகுப்பிலே இருக்கும் வரைக்கிலே இருக்கிற மாணவர்களுக்கு சொல்லுகிற வேலை. அது பிஹெச்டி படிக்கிறவனுக்கு அது தேவையில்லை. தேவையில்லை என்றால் அது ஏற்கனவே அவனிடம் இருக்கிறது என்று அர்த்தம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி நமசிவாயம் மலங்களிலிருந்து விடுவிக்கிற மந்திரம், சிவாய நாம இறைவனிடம் சேர்ப்பிக்கிற மந்திரம். இறைவனிடம் சேர்கிற தகுதி வந்து விட்ட ஒரு மாணவனை நோக்கி சொல்கிறார், நமசிவாயம் உனக்கு பயன் செய்யாது. அதுதான் இங்கே நோக்கமே தவிர நமசிவாயம் பயன் செய்யாது என்று தப்பித்தவரையும் பொருள் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இதிலே இருந்து விடுபட்டால்தான் அதை பிடிக்கலாம். ரெண்டு கயிறு, ஒரு கயிறிலே ஒருவன் தொங்குகிறான், அடுத்த கயிறுக்கு பாய போறான். இந்த சர்க்கஸ்லே பார்க்கிறோம், இந்த கயிறை விட்டால்தான் அந்த கயிறை பிடிக்கலாம். இந்த கயிறை விட்டு பாய தொடங்கினவனுக்கு பிறகு அந்த கயிறு பிடிப்பது வேலையை தவிர பிறகு இந்த கயிறோடு அவனுக்கு தொடர்பில்லை. இந்த இங்கே கேட்கிற மாணவன் தக்க மாணவன், மனவாசகம் கடந்த தேவர் அவரைத்தான் மாணவனாக வைத்து மெய்கண்டரை சீட குருவாக வைத்து நாங்கள் நினைத்து கொண்டு படிக்கிறோம். இது எல்லாருக்குமான பொதுவான ஒன்று. அதனாலே அந்த மாணவருக்கு சொல்கிறார், உனக்கு உலகியல் நம்ம சிவாயன் பயன்படாது, சிவாய நம்ம தான் உனக்கு மந்திரம்.
சிவன் அருள் ஆவி திரோதம் மலம் ஐந்தும் மேற்கூறியபடி சிவன் திருவருள் உயிர் மறைத்தர் சக்தி மூலமலம் ஆகிய ஐந்தும் அவன் எழுத்து அஞ்சின் அச்சிவனது பெருநிலையை நினைப்பிக்கும் ஐந்தெழுத்தின் அடைவு ஆம் பொருளாகும். இவன் சாதகன் நின்று உலகியலில் நின்று ந முதலா ஓதில் நகாரத்தை முதலாக வைத்து ஓதும் முறையை மேற்கொண்டால் அருள் நாடாது, அவனது உணர்வில் திருவருள் வெளிப்படாது. ஆதலால் நீ திருவருளை தலைப்பட விரும்புகின்ற நீ சென்று உலகியலில் நீங்கி சென்று வீட்டு நெறியில் உன் உணர்வை முழுதும் ஈடுபடுத்தி நின்று சீ முதலா ஓது, சிகாரத்தை முதலாக வைத்து ஓதுவாயாக அருள் நாடும். அப்போது திருவருள் பாசமாம் பற்றை அறுத்து உன் உணர்வில் வெளிப்பட்டு தோன்றும்.
இவ்வளவு கவனமாக இந்த பாடல்களுக்கு உரை எழுத பண்ணியிருக்கிறது. நீ என்ற ஒரு சொல்லுக்கு அவர் என்ன எழுதுகிறார் பாருங்கள் உரையாசிரியர், திருவருளை நாடும் நீ. நீ என்றால் நீ என்று மாணவரை சுட்டியதல்ல, திருவருளை நாடுகிற உனக்கு நமசிவாயம் துணை செய்யாது, சிவாய நம்ம தான் துணை செய்யும். உலகியலை நாடுபவனுக்கு நமசிவாயம் தான் துணை செய்யும். ஆகவே நானே அதை வைத்துக் கொண்டு அப்ப உலகையில் நினைக்கிற எல்லாரும் நமசிவாயம் சொல்லன்றோ அல்லது சிவாய நம்ம சொல்லன்றோ சொல்லுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அந்த ஆன்ம பக்குவம் வருகிற பொழுது அந்தந்த மந்திரம் அவன் அவனுக்கு பிடிக்கும், அவன் சொல்ல தொடங்குவான். பொய்யாக எனக்கு அதுல இருந்து விடுபட விருப்பம் நமசிவாய நம என்று சொல்ல போகிறேன் என்று சொல்ல தேவையில்லை. எல்லா மந்திரமும் மந்திரம்தான். அதிலே ஆன்ம விருப்பத்துக்கேற்ப மந்திரம் தானாக சித்திக்கும். சித்திக்கிற பொழுது சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அந்த பக்குவம் தானாக வர மந்திரம் தானாக மாறும். அதை புரிந்து கொண்டு சொல்ல வேண்டும்.
பொழிப்புரை. மேற்கூறியபடி திருவைந்தெழுத்தில் ஒவ்வொரு எழுத்திற்கு ஒவ்வொரு பொருள் அமையும். திருவருளை பெற விரும்புவோன் உலகியலில் நின்று நகாரத்தை முதலில் வைத்து ஓதினால் திருவருள் வெளிப்படாது. உலகியலில் இருந்து நீங்கி வீட்டு நெறியில் அறிவை நெறிப்படுத்தி நின்று சிகாரத்தை முதலில் வைத்து ஓதினால் திருவருள் உன் உணர்வில் வெளிப்பட்டு தோன்றும். ஆகலின் நீ அவ்வாறு நின்று அவ்வாறு ஓதுக. விளக்கம். நகாரம் முதலாக வைத்து ஓதுவார்க்கு உலகப் பயன் கிடைக்கும். உலகப் பயனில் நாட்டமின்றி பிறவி நீக்கத்தை வேண்டுவோர் சிகாரம் முதலாக ஓதுதல் வேண்டும் என்பது இங்கு உணர்த்தப்பட்டது. அதோடு அந்த பாட்டு முடியுது.
நீங்க ஓ நம சிவாயம் என்பது உலகியலில் நிற்கக்கூடியவர்களுக்கான மந்திரம், சிவாய நம என்பது முத்தி வேண்டுபவர்களுக்கான மந்திரம் என்ற அளவிலே புரிந்து கொள்வோம். முக்கியமான ரெண்டு விஷயம். பஞ்சாக்கரம் அந்த அச்சரங்களும் அழிந்து போய்விடுமா மற்ற அச்சரங்களைப் போல என்று மாணவர் கேட்கிறார். அச்சரங்கள் சொல்லாகி பொருளை குறிக்கும். அழிகிற பொருளை குறிக்கிற சொல்லும் அழிந்து போம், பொருளும் அச்சரங்களும் அழிந்து போம். அழியா பொருளை குறிக்கின்ற சொல்லும் நிற்கும், அந்த அச்சரங்களும் நிற்கும். ஆகவே நம சிவாயம் நிற்கும் என்கிறார். அதை எப்படி நின்று எப்படி எந்த நிலையில் கிடைப்பது என்று கேட்ட பொழுது உலகியல் நிற்கிற பொழுது நம சிவாயம் மந்திரம். அருளியல் நாட்டம் ஏற்பட்டு உலகிலிருந்து விடுபட வேண்டும் என்ற மனநிலை வந்த பிறகு சிவாய நம்ம மந்திரம். இந்த மந்திரத்தை சொன்னால் அருள் அவனை நாடும் என்கின்ற அளவோடு இந்த பாடல் முடிகிறது. பாடலை நாளைய வகுப்பிலே பார்ப்போம்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.